திருவிளையாடல் புராணத்துல சோழனை மடிவில் வீட்டிய படலம், பெருமான் செய்த 64 திருவிளையாடல்களுள் இப்பொழுது நாம் என்ன போகுது, 37வது திருவிளையாடல், 37. சோழனை மடிவில் வீட்டிய படலம், பாவம் பெருமான் என்னென்னவெல்லாம் உயிர்களுக்கு ஆக்கம் பெறுகிறார் என்பதை பார்க்கும்போதுதான் அவனுடைய திருவிளையாடல் நமக்கு தெரிய வருகிறது. எந்தெந்த ஆன்மா என்னென்ன வகையிலெல்லாம் உதவ வேண்டும் என்று கருதுகிறதோ அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த வகையிலெல்லாம் கருணை செய்து வருகிறார். அந்த வகையில தான் இது. அப்ப இதுல இருந்து தலைப்புல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, சோழனை மடுவில் வீட்டிய படலம், ஏதோ குஸ்தி நடந்திருக்குது, அதுல இனிமே எழுந்திருக்க முடியாத அளவுல சோழனை கொண்டு போய் தள்ளிவிட்டான். அப்படி செய்த அருள் விளையாடல் இது என்றார். எந்த சோழன் எந்த மடுவில் எதற்காக தள்ளப்பட்டார், யார் தள்ளினார் என்பது பற்றி வெள்ளித்திரையில் காண்க. அதுதான் திருவிளையாடல்.
மின்னணையார் பூங்கொந்தை வேணியர் இரதவாதம் பொன்னணையால் முன் செய்து போந்த போன்றம்.
இது ஒரு அருமையான அமைப்பு. ஏன்னா ஒரு ஒரு திங்களுக்கு ஒரு முறை நாம் பார்ப்பதனால அது நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு வரலாறு முடிச்சுட்டாங்கன்னா அடுத்தது போகும்போது இது வரைக்கும் இன்னது நம்ம சிந்தித்தோம், இனிமே நாம் இதை சிந்திக்க போகிறோம் என்று சொல்லுவோம். அப்படி சொன்னா அந்த பழையதை நினைவு கூற வைப்பதனால அவர்களுக்கு மற்ற சிந்தனைகள் எல்லாமே, ஓ ஆமா போன தரம் ரசவாதம் செய்தது படித்தோம், ஆமா ஓ அடுத்தது சோழனை மடிவில் வீட்டியதுங்களா என்று திருவிளையாடல் புராண சிந்தனைக்கு வந்துடுவாங்க. அது அந்த கவிஞருடைய அமைப்பு. அதனால என்ன சொன்னார், போன மாதம் என்ன படிச்சது தெரியுமோ என்று சொல்லும்போது, மின்னணையார் பூங்கொண்டை வேணியர் சிவபெருமானி சொன்னார். ரொம்ப அருமையானது இந்த வரலாறு, ரொம்ப சின்னது. இதுல இருக்கிற சில நுட்பமான செய்திகள் தான் நமக்கு அருமையானது. அதில் சொல்லும்போது இறைவனை சொல்லுகிறார், சொக்கநாதரை சொல்லுகிறார். அவர் யார் தெரியுமானார், மின்னணையார் அப்படின்னார். மின்னணையார் பெரும்பாலும் நம்ம இந்த மின்னணையார்னு சொன்னா பெண்களைத்தான் குறிக்கும். ஏன்னா அவங்க இடை எப்படிப்பட்டது, மின்னல் போன்ற இடை, உண்டோ இல்லையோங்கிற ஐயரும்படியான சிறிய இடையுடைய ஒளி என்னது பெரியன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இங்க யார சொல்றாரு கேட்டா, பெருமானை சொல்லுகிறார். மின்னணையார் மின்னலை ஒத்தவர். அது என்ன, பெருமான் போய் மின்னலை ஒத்தவர். நான் அடிக்கடி சொன்னதுதான் நினைவுபடுத்துறது, நேர்களை 11ஆம் திருமுறை கிடைக்கிறோம், 11ஆம் திருமுறை பெருமானுடைய அந்த உடம்பை வர்ணிக்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் திருச்சடையை பார்க்கிறார். அவருடைய சடை எப்படி இருக்கின்ற, அந்த சடை அப்படியே நீண்ட நெடிய சடையாக அப்படியே அப்படி பறந்து கிடக்குதா, அது நிறைய எப்படி இருக்குன்னு. மற்றவங்க சாதாரண உலகத்தில் இருக்கிற மக்களுடைய சடையன்னா கருப்பா இருக்கும் இல்லைங்களா, அல்லது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா முதுமையினால வெளுப்பாகவும் இருக்கலாம். ஆனா நம்முடைய பெருமானுடைய சடை ரெண்டும் இல்லை, கருப்பும் இல்லை வெளுப்பும் இல்லை. மின்னணையார் யார் சொன்னா, சேரமான் பெருமாள் நாயனார். மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. எங்கள் பெருமானுடைய சடை எப்படி இருக்கு தெரியுமா, மின்னலை பாக்குறீங்கல்ல, ஆமா அதை பார்த்தா எங்க பெருமான் சடையை பார்க்க வேணாம், எங்க பெருமான் சடையை பார்த்தா மின்னலை பார்க்க வேணாம். மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. அப்ப அதனால இந்த நீங்க இந்த மின்னணையார்னு சொல்லும்போது அது சொன்னாதான் உண்மையிலேயே நாம் திருவிழா படிக்கிறது மட்டும். அப்போ அவருடைய சடையானது மின்னலை ஒத்து அப்படியே செக்கச்சுவேன்னு இருக்குமா. அதனாலதான் திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பெயர் என்ன தெரியுமா, அருண ஜடேஸ்வரர். பயந்து போடாதீங்க, அருண ஜடேஸ்வரர். அருணம்னா சிவப்பு, சடை ஜடைனா சடை, செஞ்சடை வேதியர். ஞானசம்பந்தர் அப்படித்தான் பண்ணார், செஞ்சடை வேதியனூ திரு தாடகை சரமே என்று பண்ணார். அந்த செஞ்சடை எதனால்னா மின்னலை போன்ற சடை. இன்னொரு பொருள் கூட உண்டு, மின்னணையார் சடையை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா நீங்க மின்னலை ஒத்து சடையில உடையாருன்னு இப்படி உரை செஞ்சுடலாம், அந்த மேற்கோள்லாம் திருமுறை காட்டிவிடலாம். இன்னொன்று என்னது, எந்தெந்த ஆன்மாக்களுக்கோ எந்த உயிர்களுக்கோ ஒரு அந்த கருணை செய்தாலும் சரி, தோன்றுவார், கருணை செய்வார், உடனே மறைஞ்சிடுவார். மின்னணையார். ஆமாமா, ஏதோ ஒரு குழந்தை அழுதுச்சு குளத்தங்கரையில, அப்பா கீழே குளிச்சுக்கிட்டு இருக்கார், புள்ள மேல உட்கார்ந்து இருக்குது, அம்மா அப்பா அம்மா அப்பான்னு. உடனேயும் ஓடி வந்தார் மனைவியோட வந்து, அருமையா இப்ப தம்பி அழுகுறான், அந்த கிண்ணத்துல பாலை கறந்து கொடு அப்படின்னு கொடுத்தார். கொடுத்துட்டு அப்புறம் மின்னன யார் மறைஞ்சுட்டு. அதனாலதான் அப்பா வந்த உடனே மேல வந்து, எந்த மாமிட்டா அவனுக்கு கொடுத்த பாலு வாயில வடியுதுன்னு கேக்குறாரு. அவர் அங்கே இருந்தாருன்னு வச்சுங்க, அடாராடாடாடா சிவபெருமானே வந்திருக்கு அம்மையோடு கூட, நம்ம தம்பிக்கு பால் கொடுத்தவர் இவர்னு அவரே தெரிஞ்சுக்கிற, தோருடைய சிவிங்கிற பதியமே தேவையில்லையே. அதனால எந்த உயிருக்கு என்ன செய்தாலும் அப்படி செய்வார், செய்வன்னு மறைஞ்சிருவார். மின்னனையார். அப்படி நாவுக்கரசருக்கு கைலாயம் ஏறுது, ரொம்ப உடம்பு முதுமை, நிச்சயம் பெருமானை பார்த்துதான் இறங்குறதுன்னு போகுது. இதோ கைலை நடுவிடம் ஏறிட்டு போறார், கை தேஞ்சது, கால் தேஞ்சது, உடம்பு தேஞ்சது, ஆனா நவுந்துட்டு போகுது. ஆண்டவன் தோன்றினார், ஆண்டவனாக இல்ல வேதியராக. எங்க இந்த இது போகுது, வயசான பெரியவர் எங்க போகிறார் அப்படின்னா, கைலாயத்தில் எங்க அம்மையப்பர் இருக்கிறார், அவரை பார்த்து தரிசனம் பண்ண போறேன். ஐயாவுக்கு ஊர் எதுவோ திருவாமூர். இந்த உலகத்துல பிறந்துட்டு இந்த உலகியல்ல நீங்க இருந்துட்டு அந்த கைலாயத்தை காண முடியுமா அப்படின்னா, இல்ல இல்ல இந்த ஆன்மா ஒன்னு அதை காணணும், இல்ல இந்த ஆன்மா அழியிட்டும் அதை பத்தி இல்ல, திரும்பி போறதா இல்லைன்றது சரியான கணம், பழுத்த கணம் அல்ல. ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன். ஒன்று கைலை தரிசனம், இல்ல இங்க இறந்துடுறேன். அப்படியானால் அந்த உருவம் அப்படியே இங்க இருக்கிற அந்த குளத்துல நீர் முழுகட்டும், திருவியாத்துல காணலாம். இங்க முழுகிச்சு திருவியாத்துல காணும். இதோ திருவையாறு, திருவையாறு என்று இதோ திருக்கைலாயம். அருமையா காட்டுற சேக்கல, கைலாயமாவே காட்டுற. நந்தியம் பெருமான் போதான், தேவர்கள் போறாங்களா, அங்க போறாங்களா, திருவியாறு என்று திருக்கைலாயம் இல்ல. எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அராராரா காதல் மடப்பிடி ஓடும் களிருவருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அது பார்த்துக்கிட்டே போகுது. இதோ இப்பொழுது அந்த அங்க கரையில ஏறி அந்த தெருவில் போய் இதோ அங்க இருக்கிற கோவிலுக்கு பக்கம் நெருங்கிட்டார். நெருங்கும் போது அந்த முன்னே கண்ட திருக்கைலாயம் இல்லை, நந்தியம்பெருமான் இல்லை, தேவர்கள் இல்லை, பெருமான் அந்த அம்மையப்பராக இல்லை, திருவையாற்று கோபுரமா தெரிஞ்சது, கோபுரமா தான் தெரிஞ்சது. மின்னணையார். ஏன்னா எதை காட்டணுமோ காட்டினார், மறைஞ்சார். காந்தியடிகளோட என்ன சொன்னாராம், காங்கிரஸ் என்ன செய்யணும்னா விடுதலைக்காக வந்தது, விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம்ல, கலைச்சிருங்கடான்னு, கலைச்சிருங்களான்னு கேட்பமா, கேட்டா இவ்வளவு நாள் சந்தையில் நிற்பமா, நிக்க மாட்டோம். மாநில கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வேற்றுமே, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒன்னாதான் போச்சு, எல்லாம் ரெண்டும் ஒன்னாவே போட்டு, இனிமே ஒண்ணு படிக்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான், டெல்லிக்கு பாஜக தலைவர் எல்லாம் உருப்படாதுன்னு போட்டு. அது போல பெருமான் அந்த தன்னுடைய அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கருணை முடிஞ்சதை ஒன்னே மறைஞ்சிடும். இன்னொருவர் பாவம், கல்யாண நேரம், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இருந்தா டம் டம் கட்டு மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம்னு தாளிக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ள போய் நுழைஞ்சு விட்டுது, நுழைஞ்சிட்டு நீ எனக்கு அடிமை அப்படின்னு. எவன் தான் ஒத்துக்குவான் அது கல்யாண கோலத்துல, நீங்க தனியா இருந்தா அடிமைன்னு சொன்னா சரி சுவாமி எப்படி அடிமை என்னன்னு கேட்பான். கல்யாணம் மோதிரம் பத்து வரலையும் மோதிரம் போட்டுக்கிட்டு மஞ்சள் மோதிரம் போட்டுட்டு நீங்க போட்டு ஜிம்னு இருக்குது சரிங்களா, அந்த நேரத்துல எனக்கு அடிமைன்னு சொன்னோடனே பொத்துட்டு வந்துட்டு போவோம். இது ஓடாது ஓட, ஆனா ஒண்ணு என்ன செய்த, என்ன செய்த, அடிமைன்னு சொன்னார், அதுக்கு உடன்பாடு அல்ல அல்லவா, நீ ஒரு ஆயுச நான் இப்படி. ஆனாலும் எப்ப தன்னை அடிமைன்னு சொன்னாரோ
அந்த அடிமை அல்லன்னு சாதித்து விட்டுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த அடிமை அல்ல என்பதை நான் நிர்ணயம் பண்ணித்தான் என் வேலைக்கு போவேன்னு. நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு இல்ல, கேஸ்னு வந்துட்டு ரிசைன் பண்ணிடணும். அது அல்லங்கிறது தெளிவான பிறகுதான் இல்ல சிவ, அதெல்லாம் வேண்டாம். இது மாதிரி இருந்தவர், அவர் ஏதோ வந்தார், அந்த இதெல்லாம் முடிஞ்சது திருவநெல்லூர் போனார். திருவநெல்லூர்ல அப்படி கோயிலுக்குள்ள அப்படி போறாராம், இவரும் போகிறார். அப்படி போனதுதான் திருவாரூர் துறையே புக்கார் கண்டீலர் திகைத்து நின்றார். மறைஞ்சிட்டார். ஆகவே மின்னணையார் மூன்று பேரை சொல்லி ஒருத்தர் சொல்லாம இருந்த தப்பு நினைப்பீங்கல்ல. இதோ திருப்பெருந்துறை குருந்த மரத்தின் நிழல், அங்கே குருநாதனாக தோற்றம். குருநாதனாகவன் தோற்றம் எல்லாம் செய்தார். செய்து திடீர்னு குருந்த மரத்தை கீழே இருந்தவரை காண, யார் சொல்றா? அத மணிவாசகரே சொல்ற. அந்தனாகி ஆட்கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இந்திர ஞாலமா போச்சேப்பான் குருந்த மரத்தில் பெருமானை காண. எனவே ஆன்மாக்களுக்கு அந்த என்ன வேண்டும் அது செய்த எங்கள் பெருமான் உடனே மறைந்து விடுவார். மின்னனையார் மின்னனையார் பூங்கொன்றை வேணியர். எப்பவும் தலையில என்ன வச்சிருப்பார்னார், கொன்றை மாலை சூட்டியிருப்பாராம். அதனாலதான் சண்டிகேஸ்வரருக்கு கொன்றை மாலை வாங்கி சூட்டினான். தான் அணிந்திருந்ததை அந்த குழந்தைக்கு சூட்டினாராம். சண்டிகேசனமாம் பெயர் தந்து என்றெல்லாம் சொன்னார். அந்த கொன்றை சூடினாராம். கொன்றை வேணியர் இரதவாதம் பொன்னணையால் முன் செய்து போந்தது புகந்தேம். அந்த பொன்னணையாளுங்கிற பெண் பெருமாட்டிக்கு ரசவாதம் செய்து ரொம்ப அருமையா இரும்பெல்லாம் பொன்னாக்கணும். அதை பத்தி சொன்னோம். இப்பொழுது ஆர்த்தார் மன்னனை மடிவில் வீட்டி மலரடிக்கு அன்பனான தென்னனை அமரில் காத்த திருவிளையாடல் சொல்வாம். ஆர்த்தார்னர் ரொம்ப அருமை. தார்ன மாலை, ஆர்ன ஆச்சி, ஆர்த்தார்ன நீங்க சாதாரண சொல்லுவோம். ஆர்த்தார்ன ஆரவாரித்தார் என்று கூட ஒரு சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல ஆர்த்தார் மன்னனை போற போக்குல என்ன சொல்றாரு பாருங்க. ஆர்ன ஆச்சி சோழனுக்கு உரிய அடையாள மாலை என்னன்னு கேட்டா ஆச்சி மாலை, பாண்டியனுக்கு அடையாள மாலை வேம்ப மாலை, சோழனுக்கு சேரனுக்கு அடையாள மாலை பனை. எங்க காலத்துல தொழு ஆப்பியர் காலத்தில இருந்து போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் எல்லாம் பொருளாதாரத்துல படிப்போம். ஆகவே ஆர்த்தார்னு ஆத்தி மாலை அணிந்த சோழனை மடுவில் வீட்டி பாண்டியனை காத்த வரலாற்றை சொல்லுவோம் அப்படின்னு. அப்ப யார் மடுவில் விட போறாங்க? சோழன். அதனால் யார் காக்கப்படுகிறார்கள்? பாண்டியன். கொஞ்சம் முதல் பாட்டுல முன்னைய விட யார் மடுவில் விழுந்தது, யார் அதிலிருந்து தப்பித்து காப்பாற்றப்பட்டதுன்னு தெரியும். அந்த வரலாற்று சொல்லலாம். வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு தான். பொன்னெடும் தேரிராச புரந்தரன் புரந்தராதி பன்னெடும் தேவரியத்த பரநூலகு அடைந்தான். நம்முடைய பெரிய இதுல திருவிழாப்பாணத்துல முன்னே சொன்னேன், பாண்டியர் மரபு சொல்லப்படுது. இப்ப ஒரு நான்கு ஐந்து பாண்டியர் மரபு சொல்ற. இவன் இறக்க அடுத்தவன் வர, அவன் இறக்க அடுத்தவன் வர, இவன் இறக்க அடுத்தவன் வர, அடுத்தவன் அப்படின்னு சொல்ற. இந்த மரபு இருக்குதே இது இவர் சொல்றார். இந்த காலத்து ஆராய்ச்சியாளர்களுக்கு அது சரியா வரல. வரல யாருக்கு வரலன்னா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இல்ல. சதாசிவ பண்டாரத்தார் எழுதியிருக்க, ஏன்னா நல்லா பக்கா தென்னை இருந்தவர். பாண்டியர் மரபு சொல்லப்படுது தொழிலாளப்பானத்துல. அது மாதிரி நான்கு பாண்டியர் அஞ்சு பாண்டியர் இருந்து இருந்து மறைந்தாலும் போனாலும் சொல்வதெல்லாம் எங்களுக்கு ஆராய்ச்சி உலகத்துக்கு எட்டாம இருக்குங்க. சரி விடுங்க. ஆகவே இப்படி எல்லாம் பாண்டியர்கள் அப்படி ஒருவர் ஒருவன் ஒருவராக இருக்க ஒரு பாண்டியன் காலம் சுந்தரேச பாதசேகரனாம். அப்படிப்பட்ட பெயர் சுந்தரேச பாதசேகரன் பத்தீங்கன்னா பேர் கொஞ்சம் புதுசா இருக்குது. இப்ப சிவபாத சேகரன் பேர் வைப்பாங்க. என்ன அர்த்தம்? சிவனுடைய பாதத்தை சேகரம் சேகரம் பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம், நெல்ல சேகரம் பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம், பத்திரமா வச்சிருக்கோம்னு அர்த்தம் அல்லவா. எல்லாம் எம்பி எல்லாம் போட்டு பத்தாயிரத்துல எலி எலி பார்க்காம வச்சிருக்கோம். அது போல சிவபாதத்தை சேகரம்னா அது அது மாறி விடாமல் அந்த எண்ணத்தில் இருந்து வெளியே பிரிந்து விடாமல் அப்படியே நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டிருக்கும். அவ பெருமானுடைய சுந்தரேசருடைய பாதத்தை அசைவின்றி மனதிலேயே கொண்டிருப்பதனால சுந்தரேச பாதசேகரன். நம்ம ஞானசம்பந்தருடைய அப்பாவுக்கு பேரு சிவபாத இருதயர். சிவனுடைய பாதத்தை இருதயத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இருதயத்திலேயே வச்சிருப்பாங்க. சரி, இந்த சிவனுடைய பாதத்தை இருதயத்திலே வச்சிருப்பவர் என்பதற்கு நம்ம உரை வேணாமே, திருமுறையே உரையா இருக்கணும். எங்க இருக்கு? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். சமயத்தோடு தோய்ந்து கலந்த ஆட்சி, நல்ல ஆன்மீக ஒழுக்கம், சுந்தரேச பெருமானை வணங்காமல் ஒரு நாளும் அப்படி வணங்குகின்றவன். ஆனா அதுக்காக அவனுடைய அரசுல ரொம்ப என்ன சொன்னார், ரொம்ப அறன் இழுக்காது அல்ல மரம் இழுக்கா மானம் உடையது அரசு. இழுக்காது, நீனுக்கு புறம்பாக தர்மத்துக்கு புறம்பான செயல் ஏற்படக்கூடாது அல்லவே நீ
என்னமோ சொன்னார். அவர் எழுதி வச்சுட்டு போனார். இந்த மூணு தகுதி சொன்னார், அறன் அறன் இழுக்காது ஒரு தகுதி, அல்லவை நீக்கி இரண்டாம் தகுதி, மரண் இழுக்கா மானம் மூன்றாம் தகுதி. இது மூணு இருந்த அரசு பரிமேலகர் கொட்டி வச்சாதுக்கு வர, அறன் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்காம நான் எழுதுற எழுதுறேங்கிறானே மக்கு பேர் என்னத்துக்கு எழுதுவான்? அதை படிச்சு விளங்க இவனுக்கு யோகிது இல்லை, படி என்ன சொல்றாருன்னு புரியலைங்கிற அப்ப நீ என்னத்தை பூசா கழிக்கிறது இல்லவா? எழுத்து எழுத்தால் உழைஞ்சார் அது ஒரு மணி. அந்த அந்த குரலுக்கு நல்ல அழகா உட சொல்லணும்னா ஒரு மணி நேரம். அறன் எடுக்காது என்றால் என்ன, அல்லவி நீக்கின என்ன, மரண் எடுக்கா மானம் என்றால் என்ன? சிங்கம் அல்ல, படியில போறதெல்லாம் எழுதுறதா? அதெல்லாம் ஒரே ஆகுமா? ஆகாது, வேண்டாம் இப்போ. எனவே அப்படிப்பட்ட அரசனா இருந்தானாம். ஆலை பூனல் உடுத்த கூடல் அடிகளுக்கு அன்பனாகி, சுந்தரேச பெருமானி வணங்காத நாளெல்லாம் பிறவானாளே அப்படி இருக்கும். அதோடு கோலை பூனர் வேலால் கையில எப்பவும் வேல் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டா, பெங்கோல் குறும்பேனும் காளைகள் தீர்த்து அல்லவை நீக்கினார்ல திருவள்ளுவர். எதது நாட்டிற்கு அறம் அல்லவோ அதை அன்னைக்கு தொலைச்சிடுவார். அது ஒண்ணு வளர விட்டுட்டு அப்புறம் மேலும் வேடிக்கை பாக்குறது இல்லை, வேடிக்கை பாக்குறது இல்லை அன்றி. அதுக்காகத்தான் கையில என்ன இருக்குது, வேல் இருக்கு. அந்த கோலை பூனர் வேலால் குறும்புகள் குறும்பேனும் காளைகள் தீர்த்து மலர் தலை உலகம் என்னும் வான் பயிர் வளர்க்கும் நாளில். ரொம்ப அருமை. மக்களை எப்படி வைப்பாருனாரு, ஒரு விவசாயி அருமையா ரெண்டு ஏக்கர் நிலம் நல்ல தண்ணி வர்ற இடம் இருந்துன்னு சொன்னா அந்த ரெண்டு ஏக்கரை எப்படி பாதுகாப்பா இருந்து தண்ணி பாய்ச்சற காலத்துல பாய்ச்சி உழவுற நேரத்துல உழுது பயிர் போடுற நேரத்துல போட்டு அதுல எந்த மாடு ஆடு மாடு வராம வேலி கட்டி எப்படி கண்ணு கருத்துமா காப்பானோ அது போல நாட்டை அரசன் காத்தான். இப்படி காத்தான் அந்த அரசன். அந்த சமயத்துல அவனுக்கு என்ன, அவனுடைய படை நாலு வகை படை, என்ன நாலு, தேர் யானை குதிரை காலால் படை. நால் வகை படையிலையும் எப்படி படிச்சாரு தெரியல பரிஞ்சோதி முனிவர், நால் வகை படைகளும் அவனுக்கு இருந்தன. எதுல எவ்வளவு தொகைன்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்த நிருவர் வந்து கேட்டா நாட்டுக்கு, ஐயா உங்க படைகள்ல எவ்வளவு இருக்கு, நீ விடமாட்டான் சும்மா இல்ல, அட யானையில ஒரு 10,000 இல்லைங்க சரியாவே சொல்லுங்க, குதிரையில எப்ப நீங்க பார்த்தே சொல்லுங்க, ஆனா நான் எல்லா பேப்பர்லயும் போட்டுறேன்ட்டான் இல்லவா. சரி என்ன பேப்பர், 10 மான் தடந்தேர் 100 என்னது, இந்த தேர் இருக்குதே அதுல வந்து 1,000 இருக்கு எங்ககிட்ட போன. சரி, பனைக்கை மா 110, குதிரையில ஒரு இது யானையில 1,000 இருக்கு. சரி, தத்துமான் ஆயுதம் என்னது, குதிரையில 10,000 இருக்கு. சரி போடுங்க, மல்லர் தானையும் வளவே ஈட்டி காலாட்படையத்தினர் அது 10,000 இருக்குங்க. அப்போ குதிரைப்படையும் காலாட்படையும் 10,000 இருக்குது, ஏனைய 2,000 இருக்கு. இவ்வளவுதானுங்களா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்குன்னாரு, அவ்வளவுதான் இப்ப வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். இத்துணைக்கு ஏற்ப நல்கி. ஆனா இந்த நாலு வகைப்படையும் ரொம்ப அருமையா காத்தாராம். அதான் ஒரு வித சந்தர்ப்பம் இல்லாம காத்து எஞ்சிய பொருள்கள் எல்லாம் சித்துருவான கூடல் சிவனுக்கே செலுத்தும் மன்னோ. ஆகவே அரசராயிருப்பவர் நாட்டிற்கு வேண்டிய நன்மைகளை தவறாமல் செய்யணும், அதோடுதான் ஆன்மீக ஒழுக்கம் இருக்கணும். மக்களுக்கு செய்ய வேண்டிய நகராட்சி பணமும் மற்ற பணமும் வருதுன்னு வச்சுங்க, வரி பணம் போட்டு வர்றதெல்லாம் எடுத்து எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுவும் தப்புதான், தப்புதான் இல்லைங்களா. ஒரு பக்கம் மக்களையும் காத்து, இன்னொரு பக்கம் அதற்கு எஞ்சிய பொருளை கொண்டு ஆன்மீகத்தையும் வளர்த்தாராம் இல்லைங்களா. அப்படிலாம் வளர்க்கணும்ங்கிறாங்க. பார்த்த போது பக்கத்தில் இருக்கிறது நம்ம தமிழனுக்கு எதிரே வேற யாரும் இல்லை, தமிழனே தான். அதான அதனாலதான் நம்ம குட்டி வர போனது அயலானா இருந்தா ஒளி செஞ்சு விடலாம். இதே உட்பகை கூடவே இருந்து குடி தோண்டிட்டு இருக்கிறது. இது பாண்டியங்கிட்ட இவ்வளவு படை இருக்குன்னு மெதுவா ரகசிய குறிப்பு யாருக்கு போச்சு, சோழனுக்கு போயிட்டு. எவ்வளவு வச்சிருக்கேன், எவ்வளவு வச்சிருக்கேன், அதுல ஒரு ஆயிரம், இதுல ஒரு ஆயிரம், இந்த குதிரையிலையும் காலாட்படையிலதான் பத்தாயிரம், இவ்வளவுதானே, இவ்வளவுதானே. இவனுக்கு அன்னைக்கே நப்பாசை, ஏன் மெதுவா பாண்டியனை ஒரு தட்டிட்டோம்னா அந்த நாட்டையும் நம்ம சேர்த்துக்கலாமே பாழா போன ஆசைதான். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னா இல்ல, தங்கிட்ட இருக்கிற பலகீனத்தை வெளியே சொல்லப்படாதுன்னு. பலகீனம் இல்லாம இருக்கிறதே நல்லது, இருந்ததுன்னு வச்சுக்க வெளியில சொல்லப்படாது. சொன்ன தெரியுமா, அது என்ன சும்மா ஒண்ணு, ஒரு பெண் கல்யாணம் பண்றான் பணமே உண்மையா இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்னு கேட்டா என்ன, அதுக்கு என்ன சார் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால போச்சு, திங்கக்கிழமை ஆயிரம்னா ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம், அங்க ஒண்ணும் இருக்காது, பாஸ்புக்கே இல்லை இவங்கிட்ட, ஆனாலும் சொல்லலாம் சொல்லுமே தர ஒண்ணும் இல்லைங்கன்னா சரி பண்ண போத்து விட்டானே கல்யாணம் வச்சுட்டேன் ஏங்கி உட்காந்து கிடக்குறான்னு கிண்டல் பண்ணுவான். சொல்லாதர, நம்ம கிட்ட இருக்கிற பலகீனம் வரக்கூடாது, வந்தாலும் சொல்லாது. என்ன இந்த மானத்தோடு வாழணும்னா திருக்குறள் படிக்கணும். இன்னொரு வரியை நீங்க பிள்ளை பண்ணீங்க, மானத்தோட வாழணும்னா எதை படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். அடிக்கடி ஜனம் வந்து அப்படி நடக்கணும், அதோட விட்டுருங்க ரொம்ப அருமை அல்லவா. அதாவது ரொம்ப திருவள்ளுவர் மாதிரி அந்த நமக்கு இது சொல்வதற்கு பாருங்க, வேற யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னார். அதுல இன்னொன்று சொல்றார், சரி இந்த இருக்குது எங்கிட்ட படை, ஆனா சரியா வேலை செய்யல, எல்லாம் வயசானது காலாட்படை என்ன எல்லாம் தொண்ணூறு அறுபத்தி ஒரு வயசு மேல இருக்கு, என்ன பண்றது சண்டை வந்துட்டு என்ன பண்றது, இதை முன்னே செஞ்சிருக்கணும், இப்ப நீ இப்ப சொல்றிய இல்லைனாலும் சரி நாளை காலையில ஆறு மணிக்கே போற அஞ்சரை மணிக்கே நிறுத்து, ஒன்னு பெண்ணாலும் நிறுத்தினார் மார்ச் அப்படின்னு பண்ணி சொன்னேன், லைட் ரஃப் லைட் ரஃப் லைட் அப்படி போகணும். அடல் தகையும் ஆற்றலும் இல்லைனும் நம்ம கிட்ட இருக்கிற படைக்கு வலிமையோ மற்றது இல்லைனாலும் தானே படைத்தகையால் பாடுகிறோம், அது நிக்கிற அந்த ஜோர்ல எதிரி கண்டு அஞ்சிடும் விடுறார். அடாரா திருவள்ளுவர் மாதிரி ஒருவர் இருக்க முடியுமா சிவா, இவையெல்லாம் தான். எனவே இது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவன் சொல்லியிருக்க கூடாது என்ன, இந்த படையினுடைய இதை சொல்லி நிறுவர்கிட்ட சொல்லி தொலைச்சுட்டான். நிறுவர் சும்மா இருக்குமா, வழியில இருக்க சின்னதால் முதல் கொண்டு போட்டான் இல்லைங்களா. சோழத்தினோட படையில் பார்த்தவன சோழன் பார்த்தான், சரி படம் எடுப்போம், எடுப்போர் தொடு வாழ்ந்து பண்ணி தேதி குறிச்சான், தேதி குறிச்சு ஆவணி மாதம் மூணாம் தேதி, மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து போர் விட்டு, ஆனா சொல்லித்தான் செய்வாங்க. திடீர்னு ராத்திரி இருக்கும்போது தள்ளு கல்லு போறது இல்லை, அதெல்லாம் தமிழருடைய மரமே அல்ல வீரமே அல்ல அல்லவா. போர் முறைன்னா சொல்லிட்டு செய்யறது, இந்த நாள்ல நான் பண்ண தவிடுவேன் எதிரி விழிப்பாரு. அதுதான் இந்த திரைப்படத்துல சமயத்துல கூட ஏதேனும் வந்து தங்கிட்ட வாளோட அப்படி அப்படி அடிக்கிறது பண்றது, அவங்ககிட்ட வாள் கீழே விழுந்து போச்சுன்னா போட்டு போக முடியும். இப்ப அதுவும் இல்லை, இப்ப அவன் எப்படா விழுவானா அப்ப சதுக்கு 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 விட்டுப்படுவான். மக்கு போயிடுவோம், இதான் அறமா உங்க அறமா சொன்னானே மனுஷன். திருவள்ளுவர் தான் தொடங்கினார், பேரான்மை என்ப தருகன் வீரம் வீரம் என்னன்னாரு, கொஞ்சம் கூட பின்வாங்காமல் எதிரிய தகுடுபொடி ஆக்கணும்டா, அதான்டா பேரான்மை. சுவாமி நம்ம அப்படி செய்யும் போது எதிரிக்கு எதேன்னு ஒரு சிறு துன்பம் வந்துட்டா அடாராடா பென்சில் ஆயம் என்று நீதாண்டா போடணும்னாரு. எப்படி எதிரிகளை தகடுபடியா நொறுக்கணும். நீங்க நொறுக்கும் போது எதிரிக்கு ஏதேனும் ஒரு சிறு துன்பம் விட்டு விட்டால் என்ன பண்ணணும், கத்தியை கீழே போட்டு ஏண்டா ராஜா அப்படியா அவனுக்கு ஆகப்பட்டு பென்சில் ஆயின்மெண்ட் நீ தரவிடான்னு. எந்த குரல்ல பென்சில் ஆயின்மெண்ட் எல்லாம் சொல்லுவாரா, அது நாங்க பாடத்தை நடத்துறோம் சொல்லணும். பேராண்மை என்ப தருகன், அஞ்சாத போர் செய்வதுதான் பேராண்மையினர். ஒன்று உற்றக்கால் எதிரிக்கு ஏதேனும் ஒரு சிறு தாழ்வு வந்துட்டுதுன்னா ஊராண்மை மற்றதன் எஃகு அவன் பக்கத்துல போய் அப்படியா பராஜா அப்படியா அப்படின்னார். அதுக்கு பரிமேலன் காட்டினார் மேற்கோள், அயோத்தியரியரை இன்று போய் நாளை வா என்றார் போல்வது. சிங்கம் இல்ல, ஆமா இதான் பார்த்தாம யாரு ராவண எல்லாம் இழந்துட்டான். மாதீரம் எவையும் நோக்கான், பாலநகர் நோக்கான், இதெல்லாம் ஒலிய ஒலியில தான் வச்சிருக்கான் மனுஷன். வந்த காதலர் தம்மை நோக்கான், ஐயா வந்த கம்பரன் வரும், கடற்பெரும் சேனை நோக்கான், எல்லாம் படையெல்லாம் இறந்து போயிட்டான். இறந்த ஒண்ணு கேட்டா வரும்போது எப்படி வந்தான்னு கேட்டா அந்த 10 தலை 20 கையா நீங்க ரெண்டையும் காட்டணும், ஒளியும் ஒளியில காட்டணும்னா போருக்கு வரும்போது அப்படி அப்படி பார்த்தா அந்த 10 தலை 20 அந்த மீசை பார்த்தா. இப்ப கையில படையெழுந்து இன்னைக்கு போய் வான்னு சொன்ன உடனே மாதீரம் எவையும் நோக்கான், பாலநகர் நோக்கான், இலங்கை எதுக்காலதான் இருக்குது அதை கூட பார்க்கல. என்ன நினைச்சிருக்கிறான் இவன் நண்பர்லாம் ஓட்டு எண்ணும் போது சில பேர் மாலை தயார் பண்ணிவிடுறான், மக்கு பண்ணப்படாது ஏன்னு கேளுங்க. எண்ணும் போது இங்க பெருசா வரும் மாலை போடும்படியா, அங்க கவுந்தே போடும். அந்த மாலை என்ன பண்றது என்ன பண்றது, முடிவுக்கு பிறகு வந்து மாலை வாங்கணுமே தவிர முடியறதுக்கு முன்ன வாங்கப்படாது. சரியா முடிவு தெரிஞ்ச பிறகு வாங்கணுமே தவிர ஆஹா இங்க வந்து 8000 ஓட்டுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு வாங்கிடப்படாது. அங்க பொதுக்குன்னு போடும் மாலை என்ன நீயே போட வேண்டியதுதான், அல்லது சாமி கொண்டு போட வேண்டியதான் விநாயகருக்கு அப்படி போடும். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணிட்டான், ராவணன் போருக்கு வந்தவனே எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு வந்துருவான்னு சொல்லிட்டு அவனவன் மாலை வாங்கி விட்டுட்டான். இப்ப என்னன்னு கேட்ட இவரு போர்ல இல்ல, வந்த காதலர் தம்மை நோக்கான், அவனவனும் தெண்டு மாலை வச்சிருக்கிறான் போட்டு இலங்கை கலைச்சிட்டு போலான்னு வெற்றி பெற்றிருந்தா தானே இல்ல. காடல் பெரும் சேனை நோக்கான், இன்னும் படை நிறைய இருக்கு அதையும் பார்க்கல. என்ன என்ன தாதவிழ் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, ஒலியும் ஒலியிலயும் எடுக்க வேணுது. எல்லாரும் என்னன்னா பெண்கள் எல்லாம் ஆலத்தி கரைச்சி எல்லாம் எடுக்கிறாங்க. என்ன நம்ம ராஜா ஜெயிக்கிறார், ஜெயிச்சு வந்தவொடனே அவங்களுக்கு இது பண்ணி ராவணர் வாழ்கே, அவர் வெற்றி வாழ்கே, அவருடைய ஆண்மை வெல்கே என்று சொல்றதுக்காக எல்லாம் மஞ்சள் கஞ்சலும் கரைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்குது. இதுக்குதான் தோல்வி ஆச்சா அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டேன், ஏண்டி அதை இப்படி கீழே ஊத்திடுடி, கீழே ஊத்திடுடி, அதை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கடி, நேராக போவா அப்படின்ட்டு. பாவம் தாதவிழ் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க. ஆனா என்ன பண்ணார், எல்லா பெண்ணும் தன்னை பார்க்குது, தான் யார பார்த்தான், அவனும் ஒரு பெண்ணை பார்த்தான் போனான், அதான் கம்பன், அதான் கம்பன் அல்லவா. என்ன எல்லா பெண்ணும் இவனை பார்க்குது, இவரு இவரு ஒரு பெண்ணை பார்த்தா போனார், அது எந்த பெண்ணு சார், பொறுத்திருந்து பார். அவ்வளவு லேசா உங்களுக்கு என்ன, எனக்கு கம்பரமே நீ கூட கிள்ளுக்கிறியே, அது எந்த எந்த பெண்ணை சார், ஏ சார் அந்த பெண்ல அந்த நேரத்துல காதல் வந்தனர், அடாராடா காதல் கத்திரிக்காலாம் விட்டுடுறா இங்க வீரம்டா. பின் எந்த பெண்ணு சுவாமியினர், பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். எல்லா பெண்களும் ஆலத்தி எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து ஆலத்திற்கு வந்துதான், ஆனா இவன் வெற்றி பெறாமையினால் அழுது போயிட்டது. எனவே அதெல்லாம் போக இவர் ஏதாவது வந்தாரு, இந்த நிலைமைகளை பூதலத்தை மண்ணை பார்த்துட்டு போனான், தலை குனிஞ்சு போனான். நாவலாசிரியர் என்ன பண்ணுவான், தலை குனிந்து சொல்றான் அப்படிமா, கம்பர் இல்லவா. அப்போதாலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான், அதான்.